ஆசிரியை அவதாரம். எங்கும் பனிபோர்த்திய மலை, சில்லென வீசிய தென்றல், நடுங்க வைக்கும் குளிர், இவைதான் டார்ஜிலிங்கின் அடையாளங்கள். தெரசா டார்ஜிலிங் சென்ற சமயத்தில் அங்கு ஏராளமான கல்வி நிலையங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தன. அவர் பணியாற்றி வந்த லொரேட்டோ இல்லத்தின் பள்ளியில் ஆங்கிலேய பிரபுக்களின் குழந்தைகள், செல்வச் சீமான்களின் வாரிசுகள், உயர்தட்டு மக்களின் குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்தனர். கண்களை சுழற்றியபடி இல்லத்தை ஒருமுறை பார்த்தார். ஆங்காங்கே சகோதரிகள் பேசிக் கொண்டிருந்தனர், பாடம் எடுத்துக் கொண்டிருந்தனர். பல ஆண்டுகளுக்கு முன்னரே சேவை செய்ய வந்துவிட்டார்கள் என்பது அவர்கள் பாடம் எடுத்த லாவகத்திலேயே தெரிந்தது தெரசாவிற்கு. நிமிர்ந்து தெரசாவை பார்த்தனர். நானும் சீக்கிரம் பழகிவிடுவேன் என்று அவர்களுக்கு புன்னகையாலேயே சொன்னார் தெரசா. ஒரு நாள் மாலை நேரத்தில் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் சகோதரிகள். நானும் அவர்களோடு பேச வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் ஏனோ தயக்கமாக இருந்தது. தெரசா தயங்கி நிற்பதை மூத்த சகோதரி ஒருவர் பார்த்துவிட்டார். ஏம்மா தனியா நிற்கிற, இங்கே வா, கொஞ்ச நேரம் பேசலாம். இந்த வார்த்தைக்காகவே காத்துக்கொண்டிருந்தவர் போல அவர்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். எல்லோரையும் அந்த சகோதரியே அறிமுகம் செய்து வைத்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து வந்தவர்கள். எத்தனை பேர் வந்தால் என்ன, எங்கிருந்து வந்தால் என்ன? அந்த பள்ளியில் வரலாறு, புவியியல், மறைக்கல்வி மூன்றையும் சொல்லிக் கொடுப்பதற்கு உருப்படியாக ஒரு ஆசிரியை கிடையாது. அரைகுறையாக தெரிந்தவர்களை வைத்தே இத்தனை வருடங்களும் ஓடிவிட்டன. எப்போதுதான் உரிய நபர் வரப்போகிறாரோ என்று அங்கலாய்த்துக் கொண்டது லொரேட்டோ நிர்வாகம். தெரசாவுக்கு மூன்று பாடங்களிலுமே நல்ல அறிவு இருந்தது. தவிரவும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது எவ்வளவு இனிமையான விஷயம்! தன்னுடைய ஆர்வத்துக்கு தீனி போடக்கூடிய சவாலான வேலையை ஏன் நாம் செய்யக்கூடாது? யோசித்தார். செய்யலாம்தான், ஆனால் அதை எப்படி கேட்பது? கேட்டால் அதிக பிரசங்கி என்று சொல்லிவிட்டால்? அப்படியே சொன்னால்தான் என்ன? ஒரு பிரச்சனையும் வரப்போவதில்லை. முயற்சி செய்துதான் பார்ப்போமே. சிஸ்டர், உங்க கிட்டக்க ஒரு விஷயம் பேசணும். நெற்றியை சுருக்கியபடியே என்ன என்பது போல் பார்த்தார் இல்ல நிர்வாகி. வரலாறு புவியியல் பாடம் எடுக்க யாரும் இல்லையென்று கேள்விப்பட்டேன். ஆமா, அதுக்கு என்ன? எனக்கு அந்த இரண்டுமே நல்லா வரும், அதுதான். இல்ல நிர்வாகிக்கு ஆச்சரியத்தில் புருவங்கள் உயர்ந்தன. வரலாறு புவியியல் இருந்து தனக்கு தெரிந்த சில கேள்விகளை கேட்டார். சட்டென பதில் வந்தது. அடுத்த நொடியே முடிவெடுத்து விட்டார். இன்னைக்கே நீ குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கலாம். தெரசாவின் உதடுகளில் புன்னகை நிரம்பியிருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ பூமத்திய ரேகைனா என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். தெரசா உற்சாகம் கொப்பளிக்க பாடம் சொல்லிக் கொடுக்கத் தொடங்கினார். ஒரு நாள் அறையில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த தெரசாவிடம் உதவியாளர் ஒருவர், சிஸ்டர், ஆஃபீஸ் ரூமுக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்க என்று சொல்லிவிட்டு போனார். தயங்கியபடியே அலுவலக அறைக்குள் நுழைந்தார். எதிரே புன்னகை ததும்ப வரவேற்றார் நிர்வாகி. அப்பொழுதுதான் தெரசாவிற்கு மூச்சே வந்தது போலிருந்தது. வாமா தெரசா, உனக்காக வேலைகள் என்னென்ன, எப்பப்போ என்று சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க மதர். காலை 9 மணிக்கெல்லாம் வகுப்பு ஆரம்பிச்சிரும். மதியம் 3 மணி வரை தொடர்ந்து நீ சொல்லித்தர வேண்டியிருக்கும்.
சரி, முக்கியமா காவல் பணியும் நீ செய்ய வேண்டியிருக்கும்.
புரியுது மதர். வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வகுப்பு முடிந்த பிறகும் குழந்தைகளை கவனிச்சுக்கிற பொறுப்பு உனக்குதான். அதுதான் காவல் பணி. அதையும் நீதாமா செய்யணும். நீ மட்டுமில்லை, எல்லா ஆசிரியர்களுமே செய்வாங்க. உன் பொறுப்பில் இருக்கிறவங்களை நீதான் பார்க்கணும், சரியா?
நல்ல விஷயம்தான் மதர். வெரி குட், நீ போகலாம்.
பாடம் சொல்லிக் கொடுப்பது பழக்கப்பட்ட விஷயம்தான், அசத்திடலாம். ஆனால் குழந்தைகளை கவனித்துக் கொள்வது கொஞ்சம் புதிய அனுபவம். இருந்தாலும் பிடித்தமான விஷயம்தானே, போகப்போக பழகிவிடும். என்னுடைய எதிர்கால சேவை வாழ்க்கைக்கு இந்த இரண்டும் நல்ல அடித்தளம் போடும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே நடந்தார். மிகவும் கண்டிப்பான பள்ளி அது. குழந்தைகள் ஒழுக்கமாக வளர்வதற்காக பிரத்யேக கட்டுப்பாடுகள் எக்கச்சக்கம். காலை பள்ளிக்குள் நுழைவதிலிருந்து பாடம் கேட்பது, வீட்டுப்பாடம் செய்வது, இடையே சந்தேகம் கேட்பது, சாப்பிடுவது என எல்லாமே முறையாக திட்டமிட்டுத்தான் நடைமுறைப்படுத்தப்படும். மிலிட்டரி ஸ்கூல் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள். பள்ளிக்கு ஏற்ற சரியான ஆசிரியையாக இருந்தார் தெரசா. குழந்தைகளின் மீது அன்பாக இருந்தாலும், பாசத்தோடு பழகினாலும், படிப்பு பாடம் பழக்க வழக்கம் என்று வந்துவிட்டால் கண்டிப்பான ஆசிரியையாக மாறிவிடுவார். எப்போதும்
சுறுசுறுப்பாக சுழன்று சுழன்று வேலை செய்தார். இதனால் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தார், அன்பையும் பெற்றார். விடியற்காலை 5:30 மணிக்கெல்லாம் அலாரம் வைக்காமலேயே எழுந்துவிடுவார். 6 மணிக்கு பிரார்த்தனை அறைக்கு ஆஜர். பூஜை முடிந்ததும் குழந்தைகளை எழுப்பிவிடுதல் முக்கியமான பணி. அவர்களுடைய அன்றாட காரியங்களை கண்காணிப்பதும் அவருடையதே. காலை நேர காரியங்களிலேயே குழந்தைகளை குளிக்க வைப்பது அதிக வேலை வாங்கும் விஷயம். அதனால் என்ன, கொஞ்சமும் தயக்கம் காட்டாமல் மிகுந்த விருப்பத்துடன் செய்வார் தெரேசா. குழந்தைகள் அனைவரையும் குளிக்கும் இடத்துக்கு வரிசையாக அழைத்துச் செல்வார். தண்ணீர் தொட்டிக்கு முன்னால் குழந்தைகள் அருகருகே நின்று கொள்வார்கள். முதலில் 1 மணி அடிப்பார். உடனே குழந்தைகள் தங்கள் உடலின் மீது தண்ணீரை ஊற்றிக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். சில நிமிடங்கள் கழித்து 2 முறை மணியடிப்பார். அப்போது குழந்தைகள் தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்திவிட்டு உடம்பில் சோப்பு போட்டுக்கொள்ள வேண்டும். மீண்டும் 3 தடவை மணியடிப்பார். சோப்பு தேய்ப்பதை நிறுத்திவிட்டு மீண்டும் தண்ணீர் ஊற்றிக்கொள்ள வேண்டும். சில நிமிடங்களில் 4 முறை மணியடிப்பார். உடனே தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்திவிட்டு தண்ணீர் தொட்டியிலிருந்து விலகி வந்துவிட வேண்டும். சரியாக குளிக்கத் தெரியாத குழந்தைகளுக்கு தானே குளிப்பாட்டி விடுவார். 2 முறை கற்றுக் கொடுப்பார். 3வது முறை தானாகவே குளித்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களாகவே முயற்சி செய்து கற்றுக்கொண்டால்தான் உண்டு. இதில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். இதனால் குழந்தைகள் தெரேசா சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பார்கள். குளித்துவிட்டு வருகின்ற குழந்தைகளின் வாயில் தொற்றுநோய் நீக்கும் உப்பை ஊட்டி வாய்க்கொப்பளிக்கச் செய்வார். குளித்து முடிந்ததும் காலை உணவுக்கு அவர்களை அழைத்துச் செல்வார். அடுத்ததாக வகுப்புகளுக்கு. சாப்பிடுவதற்கு, படிப்பதற்கு, விளையாடுவதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு என்று எல்லாவற்றுக்குமே குளிப்பதற்கு இருந்தது போலவே விதிமுறைகள் இருந்தன. இந்த விதிமுறைகளை கடைபிடிக்கும் விஷயத்தில் மட்டும் குழந்தைகளிடம் மிகவும் கண்டிப்பாக நடந்து கொண்டார் தெரேசா. பாடம் சொல்லிக் கொடுப்பது, காவல் பணி செய்வது தவிர கூடுதலாக அலுவலகப் பணியும் அவ்வப்போது செய்ய வேண்டியிருந்தது. கொஞ்சமும் முகம் சுளிக்காமல் கொடுத்த அத்தனை வேலைகளையும் செய்தார். அதனால் நிர்வாகம், குழந்தைகள் மத்தியில் தெரேசாவின் மதிப்பு உயர்ந்து கொண்டே போனது. இந்தியாதான் இனி என் தாய் வீடு, இந்தியாதான் வாழ்க்கை, இந்தியாதான் எதிர்காலம் என்று முடிவு செய்த தெரேசா நம் நாட்டை முழுமையாக நேசிக்கத் தொடங்கியிருந்தார். ஆங்கிலத்தில் நன்றாக பேச எழுத முடிகிறது, ஆனால் இந்தியாவில் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் ஆங்கிலம் மட்டும் போதாதே, கூடுதலாக இந்திய மொழி ஒன்றை கற்றுக்கொள்வதுதான் ஒரே வழி என்றார் மூத்த சகோதரி ஒருவர். கல்கத்தாவில் வேலை செய்ய வேண்டுமென்றால் வங்காள மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கல்கத்தாவை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டுமென்றால் இந்தி மிகவும் அவசியம். சரி, இரண்டையுமே கற்றுக்கொள்வோம். அன்றைய தினமே மொழி பற்றிய தன்னுடைய விருப்பங்களை இல்லத்து நிர்வாகியிடம் சொன்னார். உடனே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வங்காள மொழியை நன்றாக கற்றுக்கொண்டவர் இந்தியை மட்டும் கொஞ்சம் மேலோட்டமாகவே கற்றுக்கொண்டார். இந்தி மொழியை கற்றுக்கொள்வது சிரமமாக இருந்ததும் ஒரு காரணம். மொத்தம் 2 வருடங்கள் கழிந்திருந்தன. ஆசிரியர் பயிற்சி, காவல் பணி இரண்டிலுமே மிகவும் மெருகேறியிருந்தார் தெரேசா. மெருகேறியிருந்தால் என்றால் மேற்கண்ட 2 காரியங்களையும் யாருடைய உதவியும் இல்லாமல் செய்ய முடியும். புதிதாக வருபவருக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியும்.